राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே, அகமுழித்து விட்டேனோ விதுரரைப் போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியைப் போலே, தசமுகனைச் சற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியைப் பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர்பிரானைப் போலே. பெண் பிள்ளை ஆழ்வார்கள் விஷயம், ராமானுஜர் விஷயம், பாகவத விஷயம், மகாபாரத விஷயம், ஹரிவம்ச விஷயம் எல்லாம் பேசுறா. ராமாயணம் ஒன்று விடாமல் பேசுறா. எத்தனையோ விஷயங்கள் நாம கேட்கிறோம். கேட்குற விஷயங்களை திரும்ப அப்படி ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி இந்த மாடு அசை போடுறது அப்படின்னு சொல்லுவாள். அசை போடுறா போல் அப்படி திரும்பி திரும்பி ரீகேப் பண்ணுற மாதிரி பண்ணி பார்த்துக்கணும். வாழ்க்கையில் யாரோ நம்மளை திட்டினா, இல்லாட்டி நம்மளை அவமரியாதைப்படுத்தினா, இல்லாட்டி நம்மளை ஏமாத்தினா, இல்லாட்டி நாம் பட்ட கஷ்டங்கள், இது எத்தனை தடவை யோசிச்சு 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 பேசிகிட்டே இருக்கோம். எத்தனை ஆயிரம் தடவை சலிக்காமல் பேசிகிட்டு இருக்கோம். நான் படாத பாடுபட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம், ரைட்டா? இல்லாட்டி அவளுக்கு நான் அவ்வளோ உதவி பண்ணேன், நன்றியே இல்லை, இவா என்னை கண்டுக்கிறதே இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் வேலைக்கு மட்டும் நான் வேண்டி இருக்கேன், ஆனால் மற்றதுக்கும் நான் வேண்டி இல்லை, இப்படி நிறைய எதையானும் புலம்புவோம். எத்தனை விஷயங்கள் எவ்வளோ விதமாக நாம் புலம்புறோம். ஆனால் பெண் பிள்ளை பகவத் விஷயமாக புலம்புற, சரியா? இது ஒரு புலம்பல் தான், பெண் பிள்ளையினுடைய புலம்பல். இது எத்தனை அழகாக பேசுகிறா பாருங்கோ. ஆண்டாளை சொன்னால் சொன்ன உடனேயே அழகா, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. பட்டர் பிரான் விசேஷமான ஒருத்தர், விஷ்ணு சித்தர் அப்படின்னு அவருக்கு பெயர். விஷ்ணுவனிடத்திலே கொடுத்த சித்தத்தை உடையவர், அதனாலே விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெயர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர். யாரோன்னு நினைக்க வேண்டாம், ஸ்வயம் பெரியாழ்வார் தான் பட்டர் பிரான். இன்னைக்கும் பட்டர் பிரானுடைய வம்சத்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்துட்டிருக்கார்கள். பெரியாழ்வார் விசேஷமாக ஆச்சரியமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்ர சாயி பெருமாளுக்கு மாலை கட்டி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். பெருசா வேத பாடசாலையெல்லாம் போய் வேதமெல்லாம் கரைச்சி கொடுத்து, இல்லை பிராமணான்னா வேதம் சொல்லி கொடுக்கணும், இப்படிலாம் தானே இருப்பா அந்த காலத்திலலாம். இன்றைக்கும் அந்த பிராமண முறைப்படி வாழ்கிறவர்கள்லாம் உண்டு. சாதாரணமாக கவனித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பகவத் பூஜை பண்ணுறது, வேதம் சொல்லித்தர்றது, குருகுலம் வச்சு நடத்துறது, இதெல்லாம் தான் பண்ணுவார்கள். பெருசாக பிராமணா வந்து மாலை கட்டி போடுறேன் அப்படின்னு அந்த கைங்கரிய விஷயங்கள்லாம் போகிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் உண்டு. பெரியாழ்வார் சின்ன வயசில் அழகாக வேத பாடசாலையெல்லாம் அனுப்புகிறார், ஆனால் பெருசாக அவருக்கு ஒன்றும் மனசு அதில் லயப்படலை, அதனால் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டார். அவருக்கு உடனே ஒன்று தான் லட்சியமாக இருந்தது, பகவானை சுலபமாக பிரசன்னமாக்கணும், அதன் மூலமாக பகவத் தியானத்தில் திளைக்கணும் அப்படின்னு பார்க்குறார். பகவானை எப்படி வசீகரிக்கலாம் அப்படின்னு பார்த்து பல புராணங்கள்லாம் வாசிக்கிறார். கடைசியில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் மதுரா தேசத்துக்கு போகிறான். கிருஷ்ணன் வடமதுரை போகும்பொழுது ஒரு மாலாக்காரன் வீட்டுக்கு போகிறார், சுதாமா அப்படின்னு அவருடைய பெயர். அந்த மாலாக்காரன் வீட்டுக்கு போனவுடனே பகவான் அவன் வீட்டு வாசலில் நிற்க அந்த மாலாக்காரன் நிறைய மாலைகள்லாம் சுவாமிக்கு சாத்துறான். கிருஷ்ணன் பலராமுடைய லீலைகளை நிறைய கேட்டவன் அழகா ஜோராக எல்லாம் பண்ணிட்டான். அந்த மாலாக்காரனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். அதை படித்ததுலேருந்து இவர் பார்த்தார், சரி பகவானுக்கு மாலைகள் ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணன் அலங்கார பிரியன், சாதாரணமாக சிவபெருமான் அபிஷேக பிரியன், பெருமாளை அலங்கார பிரியன் அப்படின்னு சொல்லுவார்கள். சிவலிங்கத்துக்கு நிறைய அலங்காரம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, ஒன்றும் அது பெருமாளுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணலாம் இல்லையா, அலங்கார பிரியன் அப்படின்னு சுவாமிக்கு பெயர் உண்டு. அதனால் அவர் என்ன பண்ணார், டெய்லி அழகாக ஒரு நந்தவனம் வச்சுருந்தார். அந்த நந்தவனம் டெய்லி அழகாக புஷ்பங்கள் எல்லாம் பிரித்து ஃபஸ்ட் கிளாஸாக மாலை கட்டி பகவத் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். அந்த கைங்கரியத்தில் பகவான் அவ்வளோ உகந்து போயிட்டான், பிரசன்னமாக இருக்கான். அதனால் இவர் பெருசாக வேத வேதாந்தங்கள் இல்லாட்டி நிறைய புராண இதிகாசங்கள் இந்த விசாரமே அவர் பண்ணலை. பகவான் நாராயணன் வடபத்திரசாயியாக இங்கே படுத்துட்டுருக்கான், இவனுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்யம் அடியேனுக்கு கிடச்சது அப்படின்னு வடபத்திரசாயிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்க. சி பக்தின்றது அடுத்தவாளுக்கு முன்னாடி நம்ம பகவத் அனுபவங்களை காட்டிக்கிறதுக்கான விஷயம் இல்லை, இது நாம் அனுபவிக்கணும், நமக்குள்ள தெரியணும், பகவானை நாம் உணரணும், இவ்வளவுதான் ப்ராசஸ். இது அடுத்தவா கொண்டாடணும், அடுத்தவா வந்து இதை புரிஞ்சுக்கணும், நான் எவ்வளோ பெரிய பக்தன் எல்லாரும் சாகிச்சு பேசணும் இதுக்கு இல்லை. அப்படி இருந்தால் தான் நிறைய வந்து கிரந்தங்கள்லாம் வாசி தன்னுடைய புத்தி சாதுரியத்தை காட்டி பல பேருக்கு பல விதமான விஷயங்களை சொல்லி தன்னை முன்னிலப்படுத்திக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும். பக்தாளுக்கு தன்னை பிரகடனப்படுத்திக்கணுன்ற அவசியமே இல்லை. மல்லிகை பூக்கு வந்து தன்னை லோகமே கொண்டாடணும்னு நினைக்கணும் அவசியம் இருக்கு, பிரகடனம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுமா, அது மலர்ந்தாலே நல்ல வாசம் வீசும் இல்லையா. பக்தர்கள் எல்லாம் எப்பொழுதுமே பகவத் தியானத்தில் தான் மக்னமாகி கிடப்பான். அவர் பாட்டுக்கு இருந்துட்டுருக்க அப்போ வடபத்திரசாயி பார்க்குறார், இந்த பக்தனுடைய பக்தி லோகத்திலே பிரகடனமாகணும் அப்படின்னு சுவாமி தீர்மானிக்கிறார். இப்போ நம்ம மீரா மாதாவை கொண்டாடுறோம், சைத்தன்ய மகாபிரபுவை கொண்டாடுறோம்னா எத்தனையோ பேர், துருவன் பிரகல்லாதன் இவா யாருமே தன்னுடைய பக்தியை லோகம் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு பிரயத்தனமும் பண்ணவே இல்லை. சுவாமியே தான் இவர்களுடைய பக்தி லோகத்தில் பிரகடனமானா சம்சாரிகளுக்கு ஒரு வழி கிடைக்கும், அவளும் இதை ஃபாலோ பண்ணி நல்ல கதி அடைவார்கள்னு பகவான் பிரகடனப்படுத்தினான். அந்த மாதிரி வடபத்திரசாயி நினைச்சார், ஆச்சரியமாக இந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாருடையதான பக்தி லோகத்தில் தெரியணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அப்போ மதுரையை வல்லபதேவன் அப்படின்னு ஒரு பாண்டியராஜன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் அழகாக மாறு வேஷம் போட்டுண்டு தன்னுடைய தேசத்தில் நகர்வலம் வரான். அப்படி வர சமயத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு பிராமணர் வந்து உக்காடுறார். அப்போ ராஜா பார்த்துட்டு, யார் நீங்கள், இந்த ஊருக்கார் மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த பிராமணர் சொன்னார், நான் வெளியூர்காரன், கங்கை போயிட்டு வரேன், கங்கா யாத்திரை போயிட்டு திரும்பியும் ஊருக்கு போயின்ட்டுருக்கேன் அப்படின்னார். உடனே ராஜா பார்த்தான், அந்த காலத்தில் கங்கா யாத்திரை அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம், இந்த காலத்திலே பெரிய விஷயமா இருக்கு, இவ்வளோ சௌகரியம் இருந்தே பெரிய விஷயம்னா, அந்த காலத்தில் கங்கா யாத்திரைன்றது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இவர் உத்தமமான பிராமணன் சொல்லி அடியனுக்கு ஏதான ஹிதம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். உடனே அழகா ஆச்சரியமாக அந்த பிராமணர் ராஜாவுக்கு, அப்பா ராத்திரி நன்னா தூங்கணும்னா பகல்ல நன்னா வேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிக்கணும், ராத்திரி சுகமாக இருக்கிறதுக்கு பகல்ல பிரயத்தனப்படணும், அதே மாதிரி மழைக்காலம் 4 மாதம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அந்த 4 மாதத்துக்கு மீதி 8 மாதங்களில் பிரயத்தனம் பண்ணணும், வயசான காலத்தில் சமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இள வயசில் உழைக்கணும், அதுபோலே ஆச்சரியமாக இந்த ஜென்மா இருக்கும் பொழுது உத்தமமான பகவான அடையறத்துக்கான காரியத்தை பண்ணிடணும், அப்போதைக்கு இப்போதேன்னு பண்ணிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அழகாக கேட்டுண்டான் ராஜா, அதே யோசனையாக இருந்தது, நமக்கு ஒன்றும் பகல்லையும் அழகாக வேலை பண்ணுறோம், ராத்திரிக்கு பிரச்சனை இல்லை, வருஷா காலத்துக்கும் பிரச்சனை இல்லை, வயசான காலத்துக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் அழகாக ஜோராக முயற்சி பண்ணணும், இப்பயே முயற்சி பண்ணணும் பகவத் விஷயத்தை அடையறதுக்கும் மோட்சத்தை அடையறதுக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணான். சரி அப்போ பக்தி பண்ணணும், அவனே எல்லாம் தீர்மானம் பண்ணான். உடனேயே அவனுடைய மந்திரி செல்வ நம்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்தது ஒருத்தரெல்லாம் சொன்னார். அப்போ நான் பகவானை இறுக்கி பிடிச்சுட்டு பக்தி பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நம்மளே 33 கோடி தேவர்கள் இருக்கான்றார், இதில் பரதத்துவம் யாரோ அவர் எனக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்றான். பரதத்துவம்னா பரம்னா மேலானவன் அர்த்தம். இந்த 33 கோடி தேவர்களை எல்லாரையும் தாண்டி மேலானவன் யாரோ அவரை பற்றி சொல்லுங்கோ அப்படின்றான். ஆனால் செல்வ நம்பி பார்த்தா ஒரு மந்திரின்றதுனால கேட்குறார், ஆனால் பகவத் விஷயம்லாம் ஒரு ஆச்சாரியனை வச்சுண்டு அழகாக அவரிடத்துல பணிந்து பணிவிடை செய்து தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேன்யான ஞானினக தத்வதர்ஷினக அப்படின்னு பகவான் கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறான். பகவானே அர்ஜுனுக்கு சொல்கிறான், பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்குற முறைப்படி கேட்டால் தத்துவத்தை உணர்ந்த ஞானிகள் உனக்கு அதை உபதேசம் செய்வார்கள் அப்படின்னு பகவானே சொல்கிறான். ஒரு ஆச்சாரியனை அடையணும், ஒரு குருவை பிடிக்கணும் அப்படின்றது பிரபுவே சொல்கிறான். ஆனால் பல பேர் குரு எல்லாம் அவசியம் இல்லை, ஆச்சாரன் அவசியம் இல்லை, இப்போ யாரும் சரியில்லை, நிறைய வசனங்கள் பேசுகிறான். ஆனால் ஒழுங்காக இருக்கிறவாளை இவாளை போய் ஆசிரியக்கிறது இல்லையே, ஒழுங்காக இருக்கிறவா எத்தனையோ ஆச்சாரிய புருஷா இன்றைக்கும் இருக்காள் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னா பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணால் நல்ல சத்குருவை சதாச்சாரிய புருஷாவில் அவனே காட்டி கொடுப்பான், தானாக காட்டி கொடுப்பான், அதை கொண்டு அவளை பிடிச்சிட்டு மேலே ஏறணும், அதுதான் தர்மம். அதனால் செல்வ நம்பி பார்த்தார், நம்ம மந்திரியாக சொன்னோம்னா திரும்பி அவன் புத்தியில் ஸ்திரமாக போய் நிற்காது, எந்தெந்த விஷயத்தை யார் யார் சொன்னால் போய் நிற்கும்னு இருக்கு இல்லையா. ஒரு வைத்தியன் சொல்கிற மாதிரி மற்றவா சொன்னால் கேட்க போகிறோமா? கிடையாது. வைத்தியன் சொன்னால் கேட்போம்னா வைத்தியனுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு. அதனால் செல்வ நம்பி சொன்னான், இது சாதாரணமாக சொன்னால் கஷ்டம் ராஜா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, ரொம்ப பெரிய விஷயம், ஒரு வித்வத் சதஸ் ஏற்பாடு பண்ணுங்க, வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு அவளை பரபிரம்மத்தை பற்றி ஒவ்வொருத்தரையாக சொல்ல சொல்லுங்க, அப்போ அவள்லாம் விவாதம் பண்ணுவா, அதை கொண்டு நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் அப்படின்னுட்டார். ராஜா போய் குருவை அடைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். இப்படி சொன்னார், உடனே ராஜாவும் பெரிய வித்வத் சபை ஏற்பாடு பண்ணி யார் பரதத்துவம் நிர்ணயம் பண்ணுறாளோ அவர்களுக்கு இத்தனை ஒரு பொற்கிழி, சில இடங்கள் 1000 பொற்காசுகள் அப்படின்னு காண கிடைக்கிறது, பொற்கிழி கொடுக்கப்படும் அப்படின்னு தண்டோரா போட வச்சான். அந்த பொற்கிழியும் அழகாக அவர் துணியில் கட்டி மேலே அப்படி தொங்க விட்டுருக்கான். அதாவது யாராவது பரதத்துவம் நிர்ணயம் பண்ணால் தானாகவே அது கீழே இறங்கும்படியாக ஒரு மந்திரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஊர் முழுக்க தண்டோரா போடுறான். நிறைய பேர் வித்வான்கள், சதுர்வேதம், சதுர்வேதி, த்ரிவேதி, த்விவேதி, இதெல்லாம் நீ காலகட்டத்தில் பேராக போயிடுச்சு. சதுர்வேதின்னா சதுர்வேதங்களும் தெரிஞ்சவா சதுர்வேதி, த்ரிவேதி அப்படின்னா 3 வேதங்கள் ரிக்யஜுர் சாமம் அந்த மாதிரி தெரிஞ்சவா, 3 வேதம் தெரிஞ்சவா த்ரிவேதி, 4 வேதம் தெரிஞ்சவா த்விவேதி. இப்போல்லாம் டியூவல் டிகிரின்றா இல்லையா, இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அப்போ சதுர்வேதி, த்ரிவேதி, த்விவேதி இந்த மாதிரி நிறைய பேர், அப்புறம் ஏகவேதி, ஒரே ஒரு வேதம் தெரிஞ்சவா நிறைய பேர் வரா. டெய்லி சபையில் நிறைய பேர் வந்த ஒவ்வொருத்தராக பேசுகிறா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. 33 கோடி தேவர்களையும் இவன் தான் பிரம்மம், இவன் தான் பிரம்மம், இவன் தான் பிரம்மம், இவன் தான் பிரம்மம் ஒவ்வொருத்தரா சொல்லிகிட்டே வரா. இப்போல்லாம் நிறைய புது தெய்வங்கள்லாம் கொண்டு வந்திருக்கா பாருங்கோ, நிறைய தெய்வங்கள்லாம் வந்து சங்கரர் வேண்டான்னு தள்ளி வச்சார். சங்கரர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஏதோ 70க்கு மேலே மதங்கள் இருந்ததுன்னு சொல்கிறா. அதில் செலக்ட் பண்ணி தான் 6 சண்மதம் போதும், இதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லி மற்ற எல்லா மதங்களையும் ஒழிச்சு கட்டினார். இன்றைக்கி புதுசாக நிறைய தெய்வங்கள்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் இவ ஆராதனை பண்ணுறா. சங்கர சொன்ன சண்மதம், வைஷ்ணவம், சைவம், சாக்தம்ன்ற சக்தி வழிபாடு, சௌரவம், சௌரம்ன்ற சூரிய வழிபாடு, கணபத்தியம்ன்ற கணபதி வழிபாடு, அத்தியாசமாக ஸ்காந்தம்ன்ற ஸ்கந்தனுடைய வழிபாடு, இது 6 தான் பிராதான்யம். அது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடுறதுன்னு இந்த 6 தான் பிராதான்யம்னு சண்மதத்தை ஸ்தாபிதம் பண்ணார் ஆதிசங்கர பகவத் பால். இப்போ நிறைய விஷயங்கள் புதுசாக இந்த பிரத்யங்கரா வாராகி இதெல்லாம் வருங்க. அந்த காலத்துலலாம் நீங்கள் பழைய கோவில்கள்லாம் இந்த பிரத்யங்கரா உபாசனை வாராகி உபாசனைலாம் பழைய கோவில்களில் புராணங்கள் எங்கேயுமே காண, புதுசாக அவாவா கலப்பிட்டு வந்துட்டு இருக்காள் ஒழிய, இதெல்லாம் குட்டி குட்டி தேவதைகள் இதெல்லாம் உபாசனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, என்னமோ பண்ணிட்டு இருக்கா ஜனங்கள் தெரியாதனத்தினால. அதனால் அவாவா எல்லாத்தையும் இதுதான் தெய்வம், இதுதான் பரதெய்வம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கா, ஒரே சண்டை, பயங்கர கஷ்டம். அது தெரியுமா, விஷயம் தெரிஞ்ச வித்வான்களோட போய் பேசவே படாது. அது நல்ல விஷயம் தெரிஞ்சதோ பேசவே மாட்டான். இந்த ஏட்டுச்சுரைக்காவ அறகுறையாக படித்தவாள்லாம் கட்ட கட்ட கட்டன்னு கத்தின்றே இருப்பா. நம்ம அந்த இடத்துக்கு போனால் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பக்தியும் போயிடும். வித்வத் சபை உங்களுக்கு தெரியலன்னா நிஜமாவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவ்வளோதான் சொல்லணும். யூ ஆர் பிளஸ்டு இனஃப். பெரிய பயங்கரமாக இருக்கும், எல்லாரும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பெரியாழ்வாருக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் அவருக்கு நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்க. அப்போ ஒரு நாள் பகவான் சொப்பனத்தில் வடபத்திர சாயி வந்துவிட்டான், நீ நாளைக்கு மதுரை போ அப்படின்ட்டான். அவர் கேட்டார், நான் பாட்டுக்கு நிம்மதியான இருக்கோ, எதுக்கு மதுரை அப்படின்னார். இல்லை, மதுரையில் வல்லபதேவன் அழகாக வித்வத் சபை கூட்டியிருக்கான், அங்கே போய் நீ பரதத்துவத்தை நிர்ணயம் செய் அப்படின்னான். உடனே பெரியாழ்வார் சிரித்தார். பரதத்துவம் மேலான விஷயம், அது வேதமெல்லாம் சொல்லி நிரூபணம் பண்ணணும், எனக்கு என்ன தெரியும் இதை பற்றி அப்படின்னார். உடனே வடபத்திரசாயி சிரிச்சுட்டே கேட்டான், யார் பரம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னார். இவர் சொன்னார், அது என்ன சந்தேகம், நீதான், உன்னை காட்டில் மேலானவர்கள் யாரும் இல்லை, அதான் தெரியுமோன்னு போய் நிரூபணம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ உடனே பெரியாழ்வார் சிரித்தார், பிரபு அதுக்கெல்லாம் வேத இதிகாச புராணங்கள்லேருந்து உபநிஷதங்கள்லேருந்து கொட்டேஷன்லாம் கொடுக்கணும், அதை கோட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நிரூபணம் பண்ணணும், எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. பகவான் சொல்கிற, அது என் பொறுப்பு, நீ போ, நான் சொல்கிறேன் இல்லையா, நீ போ, போய் கீழே எடுத்துட்டு வா அப்படின்னுட்டார். இவரும் அடுத்த நாள் கிளம்பினார். ஊரில் அடி சொன்னார், நான் மதுரை போகிறேன், மதுரை போகிறேன், ஸ்ரீவல்லிபுத்திரம் மதுரை பக்கம் தானே. எல்லாரும் என்ன எதுக்குன்னு கேட்டா, இவர் சொன்னார், பல பேர் இவரை கிண்டல் பண்ணா, சில பேர் சொன்னால் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, கெடுத்துக்காதீங்கோ, அதெல்லாம் பெரிய பெரிய வித்வான்களுடைய விஷயம், இதிலெல்லாம் போய் நீங்கள் மூக்கு நுழைக்கணுமா, அழகாக கோவிலில் ஏதோ மாலை கட்டி கிடைக்கிறத சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறத விட்டு உமக்கே இந்த பொழப்பு அப்படின்னா. இவர் சொன்னார், இல்லை, வடபத்திர சாயினுடைய உத்தரவு, அதனால் நான் போகணும் அப்படின்னார். சில பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நிச்சயமாக அவர் போனார் ஜெயிப்பார் அப்படின்னு. சில பேர் இவர் போனால் நம்ம ஊர் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னா. இதெல்லாம் தாண்டி அவர் மதுரை வல்லபதேவனுடைய சபைக்கு போனார். அவர் உள்ள நுழையிறார், தேஜோமயமாக ஜொலிக்கிறார் பெரியாழ்வார். ஏன்னா மனசு முழுக்க ஏக சிந்தனை, ஹரிஸ்மரணம், ஹரிஸ்மரணம் வேணும். மனசு அப்படி அலைஞ்சிட்டே இருந்தால் முகத்தில் தேஜஸ் இருக்காது. தேஜஸ் அப்படின்னா உடனே தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம்னு நினச்சிக்கப்படாது. அது தேஜஸ் என்னன்னு, தேஜஸ்வியாக இருக்கிறவாளை பார்த்தா பிரியும். காஞ்சி மகா பிரியவா, நிஜமாகவே தேஜஸ்வி. ரமண மகரிஷி தேஜஸ்வி, சுவாமி விவேகானந்தர் தேஜஸ்வி, சுவாமி ராமானுஜர் தேஜஸ்வி, பராசர பக்தர் தேஜஸ்வி, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தேஜஸ்வி. இவாளெலாம் தான் தேஜஸ்வியாக பின்னாடி ஒரு ஒளிவட்டத்தை வச்சுட்டு தான் இவாளுடைய ரூபத்துக்கு ஒரு பெரிய அழகை கொடுக்கணுமா, ஒன்றும் அவசியம் கிடையாது. ராஜா அப்படி எழுந்துட்டான், அவரோட தேஜஸை பார்த்தான், தானே வந்து வரவேற்கிறான். இப்போ எல்லாரும் பார்த்தா சிரிக்கிறா கொள்ளுன்னு. ராஜா பார்த்தா என்ன ஆச்சுன்னா, இல்லை ராஜா, ஏதோ பெரிய வித்வான் வரார், நீங்கள் வரவேற்கன்னு பார்த்தா மழைக்கு கூட வேத பாடசாலை பக்கம் ஒதுங்காத ஒருத்தர், வேத பாடசாலை ஒழுங்காக படிக்காதவர், ஒன்றும் வராமல் கடைசியில் பெருமாள் கோவிலில் மாலை கட்டி போட்டுண்டு உண்டை கட்டி வாங்கியிருக்கிற ஒரு பிராமணன் இவர். உண்டை கட்டினா பெருமாள் கோவில் பிரசாதத்தை வாங்கிப்பார். இவரை போய் கொண்டாடுறீரே அப்படின்னு விட்டார். பெரியாழ்வர் ஒன்றும் கவலையே படலை, அது வரைக்கும் அவருக்கு விஷ்ணு சித்தன்னு தான் பெயர். அப்போ ஆச்சரியமாக வல்லபதேவன் அவரை பார்த்து கைகூப்பிண்டு, நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கோ, நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னான். உடனேயே பெரியாழ்வா வடபத்திர சாயியை தியானம் பண்ணான். எனக்கு ஒன்றும் தெரியாது, உன் விஷயம், நீ அனுப்பினாய், நீயே ஐஷண்டு வந்திருக்காய், இப்போ நீயே பேசுவாய், நீயே நிரூபணம் பண்ணுவாய்னு விட்டுவிட்டார். அதுக்கப்புறம் வாயை திறந்தார், கட 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 கடன் எல்லாத்தையும் பேசுகிறார். வேதம், புராணம், இதிகாசம், உபனிஷதங்கள், கட கட கடன் உள்ளுக்குள்ளேந்து மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகள் வந்து விழருது. அழகா புருஷ சுத்த மந்திரம் எல்லாத்துலேயும் மேற்கோள் எடுக்கிறார். எல்லாம் எடுத்து ஆதி மூலமேனு கஜேந்திரன் கத்தினவண்ண நாராயணன் வந்தான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி 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 நாராயணனே பரபிரம்மம் அப்படின்னார். அந்த நாராயணன் என்னுடைய பிரான், அவனே பரதத்துவம் அப்படின்னார். அவர் அப்படி சொன்னார், உடனே அத்தனை பேர் ஆமா ஆமான்னு தலையாட்டினா, கிண்டல் பண்ணவாள்லாம் எழுந்து நின்று கை கூப்பினார்கள். பொற்கிழி தானே கீழே இறங்கிற்று. உள்ளுக்குள்ள தெய்வத்தை வச்சுண்டு பேசுகிறவாளுடைய வார்த்தை எல்லா ஜீவர்களும் ஒத்துப்பார்கள். புத்தியை கொண்டு பேசினா யாரும் ஒத்துக்க மாட்டார். தெய்வ தியானத்தை கொண்டு பேசினா பாம்பும் கேட்கும், நாயும் ரசிக்கும், முட்டாள் கூட புரிஞ்சுப்பான், படித்தவனும் அவருடைய பலத்தை உணர்ந்துருவான். பெரியாழ்வார் பேசும்பொழுது அந்த குரல் அத்தனை காம்பீரியம், ரொம்ப ஆத்தன்டிக்கேட்டடாக பேசுகிறார். ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து பகவான் பேசுகிறான். அந்த தியானம் தன்னை மறந்து பேசுகிறார், உள்ளுக்குள்ளேந்து பகவான் நிரூபணம் பண்ணிட்டான். எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்லும்பொழுது கிருஷ்ணன் எவ்வளவு காம்பீரியமாக பேசினானோ அது போல ஒரு காம்பீரியம். அதுதான் பெண்பிள்ள சொல்றா, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போல. எம்பிரான் 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 யாரா பரதத்துனா என்னுடைய சுவாமி, என்னுடைய சுவாமி தான் பரபிரம்மம்னுட்டாராம். அத்தனை பேரும் எழுந்து கைகூப்பி ஒத்துனுட்டார்கள். விரைந்து கிழி அறுத்தான் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடை பற்று. அழகா அவருடைய தனியன் பெரியாழ்வார்க்கு தனியன் அழகா பட்டர்பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று. பட்டர்பிரான் இந்த பட்டர்பிரான் வந்தார், ஆஹா பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத. இந்த கிழி அப்படி இறங்கினவன எல்லாரும் சங்கநாதம் முழங்கினாளாம், எல்லாரும் ஜெய விஜய் பவ அப்படின்னு கொண்டாடினார்களாம். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் அந்தார் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி. வேதத்தை கற்றுக்கிறது எல்லாத்தையும் சொல்லலாம், என்னென்ன தேவையோ அதை மட்டும் அழகா சாரத்தை சொல்லி விரைந்து கிழி அறுத்தார். இந்த பொற்கிழி கீழன்னு அப்படி அறுத்தாராம். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அந்த பெரியாழ்வார் பாதங்களே நமக்கு பற்று, அதுவே கதி அப்படின்னு உடனே எல்லாரும் கொண்டாடினார்கள். எல்லாம் பேசி முடிச்சு அப்படியே தன்னை மறந்து நின்னார். கண்களில் கண்ணீர் வழிய அவர் நன்னா தெரிஞ்சது, உள்ளுக்குள்ளேந்து நாராயணன் பேசினான், அதனால தான் பொற்கிழி தாழ்ந்ததுன்னு தெரிஞ்சது. ராஜாவும் அவர் நமஸ்காரம் பண்ணான், எல்லாரும் கிண்டல் பண்ணவாள்லாம் அவரை சேவிச்சுட்டார்கள். அறிய அறிஞ்சவனுக்கு அறியாததும் உண்டோ? அறிய தெரியாமல் மற்ற எல்லாம் தெரிஞ்சின்றவன் தான் அறியாதவன். அறிய அறிஞ்சவன் மட்டும்தான் அறிந்தவன். அழக ஆச்சரியமா ராஜா உடனேயே பட்டர்பிரான யானை மேல உட்கார வச்சு வீதிகளில் கொண்டாடுறான். பெரிய பெரிய புஷ்பங்கள்லாம் அழகா ஜோரா வர்ஷிச்சு பரதத்துவமே பன்னவர் வாழ்க பட்டர்பிரான் வாழ்க அப்படின்லாம் கொண்டாடிட்டு இருக்கான். விஷ்ணு சித்தர் வாழ்க, வடபெரும் கோயிலுடையானுடைய தாசர் வாழ்க அப்படின்னு கொண்டாடிருக்கான். அப்ப கூடல் அழகர் பெருமாள் பார்த்தா, அப்பா அவர் கோவில் பக்கமா அப்படி வராறான், அச்சோடி எவ்வளவு அழகா ஜெயிச்சுட்டார் இந்த பெரியாழ்வார், இந்த விஷ்ணு சித்தன் ஜெயிச்சுட்டானே. தன் பிள்ளைய கொண்டா உலகம் கொண்டாடும் பொழுது அதை பார்க்கறது ஓடி வர அப்பா அம்மா போல பகவான் கருடாருடனா வந்தான். கரெக்டா பகவான் கருடன் மேல வர பெரியாழ்வார் பார்த்துட்டார் விஷ்ணு சித்தர். அச்சோ பட்டர்பிரான் பாதுடு இந்த கலியுகத்தில் போய் இப்படி எல்லாரும் பார்க்கும்படியா வரானே, இந்த அழகில் ஏதான கண்ணுச்சில் பட்டுடுத்துனா திருஷ்டி பட்டுடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு யானை கழுத்து மேலே இருந்த மணியை கட 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 கடன் அடிச்சுண்டு ஆகாசத்தை பார்த்துண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. நல்லாரு நன்னாரு நன்னாரு அப்படின்னு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டார். பொங்கும் பரிவாளே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் திருநாமம் அப்படின்றா பெரியவா. பொங்கும் பரிவா, சுவாமி நீ நன்னாரு 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 அப்படின்னு. அவர் அதுக்கப்புறம் தான் அவருக்கு பெரிய ஆழ்வார் அப்படின்னு திருநாமம் வந்தது. அப்பேற்பட்டவர் இந்த பட்டர்பிரான். பெண்பிள்ளை சொல்றா, இப்படி பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ற அளவுக்கு எனக்கு பக்தி உண்டா சுவாமி. எம்பிரான் என்றேனோ பட்டர்பிரானை போலே. அந்த பட்டர்பிரான் இவ்வளவு வசத்தி சுவாமி. அவரை மாதிரி ஒருத்தர் திருக்கோளர் விட்டு போனா நீங்க வருத்தப்பட்டா நியாயம். அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன சுவாமி அப்படின்னு இந்த பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரை பார்த்து கேட்கிறார். என்ன அழகான விஷயம் பாருங்கோ. அழகா ராமானுஜர் மேனி சிலிர்க்க கண்கள் ஆனந்த பாஷம் வழிய பெரியாழ்வார் வைபவத்தை நினைச்சு இவ சொல்லும் பொழுது அவருக்கு அப்படியே அந்த பெரியாழ்வார் விஷயம் மணக்கண்ணில் அப்படியே ஓடுறது. அப்படியே மேனி சிலிர்க்க, ஆமா வாஸ்தவம் தான், அகில ஜெகஸ்வாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெகஸ்வாமின். எவன் உலகத்துக்கே நாதனோ அவன் என்னுடைய சுவாமி, எவன் என்னுடைய சுவாமியோ அவனே ஜெகத்துக்கு நாதன். இந்த உரிமை வேணும். எம்பிரான் நாராயணன் என்றேனோ பட்டர்பிரானை போலேன்னு சொன்னா கூட விசேஷம் இல்லை. ஆ, என்னோட சுவாமி தான் பரம்பொருள். இந்த தீர்மானம் வேணும். இப்ப திருவனந்தபுரத்துல இருக்கோம்னா பரம்பிரம்மம் யாருன்னா பத்மநாபன். பரபிரம்மம் யார் அப்படின்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்படாது. திருப்பதியில் இருக்கோம் பரபிரம்மம் யார் அப்படின்னா சீனிவாசன், முடிச்சிடணும், அவ்வளவுதான். பண்டிரிபுரம் போறோம் பரபிரம்மம் யாரோ பாண்டரங்கன், அவ்வளவுதானே. வார்க்கடி சம்பிரதாயத்துக்காரெல்லாம் சொல்லுவா பண்டிரிபுரம் தான் வைகுந்தம், பூலோக வைகுந்தம். ஸ்ரீரங்கத்துக்காரா சொல்லுவா ஸ்ரீரங்கம் தான் பூலோக வைகுந்தம், ரங்கராஜன் தான் பரமவதநாதன். ஆழ்வாத்தங்கரி போனோம் அப்படின்னா அழகா புளிந்து நின்றபிரான் இவர்தான் சிரேஷ்டம், ஆதிநாதர் பேர்லயே இல்லையா அப்படின்னுவா. ஸ்ரீ வைகுண்டம் திவ்ய தேசம் போனா ஊர் பேரே ஸ்ரீ வைகுண்டம், இல்ல பரமவதநாதன் யாருன்னு கேட்கணுமோ அப்படின்னு. தன்னுடைய தெய்வம் குருவாயூர் போயாச்சுன்னா குருவாயூரப்பன் தான் பரபிரம்மம் என்பிரான். நீ யார் சேவிக்கிறன்னா பரபிரம்மநாதத்தை, பரபிரம்மத்தை சேவிக்கிறேன். என்பிரான் எம்பிரான் எம்பிரான் என்னுடைய சுவாமி, எங்களோட சுவாமி பரபிரம்மம். எம்பிரான் என்றேனோ பட்டர்பிரானை போல. இந்த உரிமை வேணும். பெண் பிள்ளை சொல்ற அந்த அளவுக்கு வைத்தமானதி கிட்ட நம்பிக்கை இல்லை சுவாமி. நம்பிக்கை இருந்திருந்தா நான் அழகா ஜம்முன்னு இருந்திருக்க மாட்டேனா? வைத்தமாநிதி மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை, ஏதோ நானும் கோவில் போறேன் வரேன், இப்ப ஊரை விட்டு கிளப்புறேனே சுவாமி, என்ன பார்த்து ஏன் போறேன்னு கேட்கிறேன் சுவாமி. அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன. சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமா பெண் பிள்ளைய பார்க்கிறார். எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. ராமானுஜர் உடனே அடுத்த அவர்கிட்ட தான் பேசலாம், ஒண்ணு பேச மாட்டேங்கிறார். ஏன்னா அவர் பேசினா இவளுடைய இந்த வேகம் தடப்பட்டு போயிடுமோ, இவ என்னெல்லாம் பேசுறாள பேசுட எல்லாத்தையும் கேட்டுடுவோம்னு காத்துண்டு கிடக்கிறாராம். நீங்களும் காத்துருங்கோ. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானதி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி. ஜெய் போலோ சுவாமி ராமானுஜமூர்த்தி கி. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.